புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் அரியக்குளம் சாலி அடேட்ஸ் நிறுவனர் திரு எஸ் நிஜாமுதீன் அவர்கள் பேரிச்சம்பளம் சாகுபடி முறைகளும் பராமரிப்பும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் அனைவருக்கும் மிகவும் பிடித்த இரும்பு சத்து அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய மனிதர்களிலே மனித உடல் அமைப்பில் ஊட்டச்சத்து என்பது இன்றியமையாத ஒன்றாகவே குறிப்பிடப்படுகிறது. அந்த வகையில் பழங்கள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. அந்த பல வகைகளிலே பேரிச்சம்பழம் உலர்ந்த சிறந்த ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய பழமாகவே பார்க்கப்படுகிறது. பேரிச்சம்பழம் குறித்த சாகுபடி சார்ந்த பல முறைகளில் மேற்கொண்டு அனுபவமுறைந்த சிறந்த ஒரு விவசாய முறையை மேற்கொண்டு வருகிறார்கள். தாலியா பேரிச்சை தோட்டத்தின் நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு எஸ் நிஜாமுதீன் அவர்கள் பேரிச்சை சாகுபடி பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை வழங்குவதற்காக இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா.
பண்பலை நேயர்களுக்கு நல்ல மகிழ்ச்சி.
பேரிச்சம்பழங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாருமே பிடித்த ஒன்றா இருக்கும். சின்ன வயசுல இருந்து குழந்தைங்கள இருந்து வயதானவர்கள் உள்ளார் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் பேரிச்சம்பழம் என்றே சொல்லலாம். சிறந்த முறையில பேரிச்சம்பழம் சாகுபடி செய்து வியாபார முறையில சிறந்த ஒரு நிறுவனத்தை அமைச்சு நடைமுறைப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லுங்க ஐயா.
சரி, என்னுடைய பேர் நிஜாமுதீன். நான் தருமபுரி மாவட்டம் அரியகுளத்தில் இருக்கிறேன். சொல்லப்போனா ஒரு விவசாயி தான் சார். நீங்க எங்களுடைய குடும்பமே விவசாய குடும்பங்கள் தான். நான் வந்து சவுதி அரேபியால வந்து 13 வருஷம் வந்து வேலைக்காக சேர்ந்திருந்தேன். 13 வருஷம் வேலை செஞ்சேன். அந்த 13 வருஷமும் பாத்தீங்கன்னா பேரிச்சை தோட்டத்துல வந்து வேலை செஞ்சு இந்த பேரிச்சையை பத்தி நிறைய தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சு அந்த அனுபவத்தை வச்சு 1991 வந்து தருமபுரி மாவட்டம் அரியகுளத்துல வந்து ஒரு பண்ணைய ஆரம்பிச்சோம். சிறிய லெவல்ல ஆரம்பிச்சோம். அப்போ அதாவது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சாம்பிளுக்காக சோதனை அடிப்படையில கொஞ்சம் செடிகளை நட்டோம். அது வந்து 4வது வருஷம் 5வது வருஷம் மகசூல் கொடுக்க ஆரம்பிச்சது. அப்போ அந்த மகசூல் பாக்கணும்னாக்க சவுதி அரேபியால விளையிறத விட இங்க வந்து அந்த இனிப்பு தன்மை அதனுடைய சைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. காரணம் என்னன்னா அரபு நாடுகள்ல உங்களுக்கு 90% மணல் தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க 80-85% உங்களுக்கு வந்து சால்ட் வாட்டர் தான் கிடைக்கும், உப்பு தண்ணி தான் இருக்கும். அந்த நம்ம நாட்டுல அது ஒரு மாறுதல் என்னன்னாக்க சாயில் நல்ல சாயில் தண்ணி மினரல் வாட்டர் மாதிரி குடிக்கிறது தகுந்த தண்ணியா இருக்கு. அதனால அதனுடைய லைஃப் அதனுடைய பழத்தோட இனிப்பு தன்மை அதனுடைய சைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதை வச்சு நான் வந்து ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா விதை மூலியமா வந்த கன்றுகள் வந்து உற்பத்தி பாத்தீங்கன்னா டேட்ஸ் பேரிச்சன்னு பாத்தீங்கன்னா விதை மூலியமா செய்வாங்க. அல்லது இதனுடைய பக்க கன்றுகள் வாழைக்கட்டையில இருந்து எடுத்து நம்ம தனியா வைக்கிறோம் பாருங்க, அத போல வந்து அந்த பக்க கன்றுகளை எடுத்து வச்சு இத வந்து அதிக பயிர் செய்வாங்க. அல்லது இப்ப டிஷு கல்ச்சர் முறையில செய்வாங்க. ஆனா இதுல பெஸ்ட் எது அப்படின்னு சொல்ல போனாக்க டிஷு வளர்ப்பு முறையில செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு 24 மந்த்ல 24 மாசத்துல அது காய்க்க ஆரம்பிச்சது செடி நட்டு முடிச்சோம்னாக்க. ஆனால் இந்த திசு வளர்ப்பு கன்றுகள் எல்லாமே வந்து அயல் நாடுகள் இருந்து தான் வருது. ஈரான், சவுதி அரேபியா, துபாய், பிரான்ஸ், யூகே இல்லையா, அங்கதான் இருக்கு. அங்கிருந்து செடிகள் இறக்குமதி பண்ணி நாங்க செடிகள் நட்டுருக்கிறோம். செடி நட்டுருக்கிறோம்னா எங்களுடைய ஷாலியா பண்ணில 34 வகையான பேரிச்சை செடிகள் நடவு செஞ்சிருக்கு. அது சோதனை அடிப்படையில போட்டது தான். அதுல சில வெரைட்டிகள் வந்து ரொம்ப நல்லா அருமையா இருக்கும். அந்த ஜாதியை மொத்தம் தேர்ந்தெடுத்து அந்த கன்றுகளை வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி பண்ணி இன்னைக்கு இந்தியா முழுக்க சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வெப்பம் கூடுதலான பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னாக்க அதுக்கு தகுந்த ரகங்கள் இருக்கு. அந்த ரகங்களும் கொடுத்துட்டு இருக்கிறோம். ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கர்நாடகால பெல்லாரி இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெப்பம் அதிகம். அந்த சம்மர் நேரத்துல இந்த ஜூன் ஜூலைல அதுக்கு தகுந்த ஜாதிகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு பேரிச்சை பயிரிடுறது பாத்தீங்கன்னாக்க ஒரு ஏக்கருக்கு வந்து 24 அடிக்கு 24 அடி இடைவெளியில 3x3 குழி எடுத்து இயற்கை உரங்கள் தென்னஞ்செடி நடுற மாதிரி இயற்கை உரங்களை கொடுத்து செடி நடுறோம். அது நட்டு முடிச்சோம்னாக்க ஒரு ஏக்கருக்கு வந்து 76 செடி நடலாங்க. 24x24 போட்டு நடுறோம். பேரிச்சில என்னன்னாக்க ஆண் பெண் தனியா இருக்கு. இதுக்கு மகரந்த சேர்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்காக ஆண் செடிகளை வந்து 10% அதாவது 76 செடி நட்டோம்னா ஒரு 7-8 செடி ஆண் செடிகளை நடுறோம். அந்த ஆண் செடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காய் வராது, அத பெண் செடிகள் அந்த 76 செடிகள்ல தான் காய் வரும். இது மகரந்த சேர்க்கைன்ட்டு ஒண்ணு இருக்கு. அந்த மகரந்த சேர்க்கை ஏற்பனாக்க பேரிச்சை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல சொல்ல போனாக்க தை மாசில வந்து பூ பூக்கும். அது வந்துட்டு நம்மளுக்கு அந்த தை மாசில பூ பூத்த பின்னாடி மகரந்த சேர்க்கை நம்ம கை மூலியமா தான் செஞ்சாகணும். எவ்வளவு பெரிய தோட்டங்களா இருந்தாலும் நாம வந்து கையாலதான் செய்யணும். அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஒரு தரம் கண்ணில பார்த்தா கண்டிப்பா எல்லாருமே செய்யலாம். அது செஞ்சு முடிச்சோம்னாக்க நம்மளுக்கு தை மாசில செஞ்சோம்னாக்க ஆடி மாசில ஆணி ஆடியில பழம் அறுவடை வரும். ஆடி ஆண் அறுவடை முடிஞ்சிச்சுனாக்க 6 மாசம் பணம் வர மாதிரி சும்மாதான் இருக்கும். அதாவது முதல் காய்ப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3வது வருஷத்துல இருந்து கணக்கு வச்சுக்கலாங்க. 30-50 கிலோ வரும் ஒரு செடிக்கு. அது 2வது காய்ப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50-100 கிலோ வரைக்கும் வரும். 3வது காய்ப்பு பாத்தீங்கன்னா 200-300 கிலோ வரைக்கும் வரும். ஆனா மீன் குறைஞ்ச மகசூல் பாத்தீங்கன்னா 200 கிலோவுக்கு குறவு இல்லாம காய்க்கும். இந்த பேரிச்சை விளைஞ்சி நாம எங்க கொண்டு போய் விக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருங்க. கண்டிப்பா பேரிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க்கெட் இருக்கு. இது வந்து இது வரைக்குமே வந்து தோட்டத்துலதான் மார்க்கெட்டிங் ஆயிட்டு இருக்கு. அதான் நாங்கள் வந்து செடி தெரிவிச்சு கொடுத்து இன்னைக்கு பெரிய பெரிய தோட்டங்கள் 100 ஏக்கர் 50 ஏக்கர் எல்லாம் போட்டவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த காய்கள் விளைந்த காய்கள் வந்து அயல் நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதியும் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது இந்தோனேஷியா, கம்போடியா, மலேசியா இந்த மாதிரி நாடுகளுக்கு இங்கிருந்து காய்கள் வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம். அரபு நாடான கத்தர் கூட இங்கிருந்து இந்த காய்கள் போகுது. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட் தான் அதிகமா வந்து விளைவிப்பாங்க. நம்ம நாட்டுல வந்து நாம இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட் காயாவே சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி காய்கறிகளை வந்து நாம வந்து நிறைய அறுவடை பண்ணி ஏற்றுமதி பண்றவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கோம். மார்க்கெட்டிங் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதாவது ஒரு மரம் நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் அதாவது அந்த 5 செடி நட்டு 3வது வருஷம் காய்க்க ஆரம்பிக்குதுனாக்க 6வது வருஷம் 7வது வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்ச மதிப்பீடு 50 ரூபாய்க்கு ஒரு கிலோ நம்ம கொடுத்தாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு 10,000 ரூபாய்க்கு குறவு இல்லாம ஒரு வருமானம். ஆனா இன்னிய வருமானம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மரத்துல 200-250 கிலோ வரைக்கும் வருது. கிலோ 150 ரூபாய் ரேட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 40-45,000 ரூபாய் ஒரு மரத்துக்கு வருமானத்தை காமிக்க வேண்டியதா வரும். ஆனா அதெல்லாம் நம்ம கணக்கு போடக்கூடாதுங்க. நம்ம குறைஞ்ச ரேட்டுக்கு 50 ரூபாய்க்கு கொடுக்கறோம். 200 கிலோ விளையுது. அப்ப 200 கிலோ விளைஞ்சுனாக்க 10,000 ரூபாய் மரத்துக்கு ஆச்சு. 76 மரத்துக்கு 760,000 ரூபாய் நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும். இதுல அதிகபட்ச செலவு ஒரு வருஷத்துல 2 தரம் அதுக்கு வந்து தேவையான ஊட்டம் கொடுக்கறது. ஊட்டம்னாக்க நம்ம கிட்ட இயற்கை உரங்களே கொடுக்கலாம். அடுத்தது தண்ணி. தண்ணி வந்து சொட்டு நீர் பாசனமா கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா களை அதிகமா வராது. வாய்க்கால்ல பஞ்சாக்க வாய்க்கால சுத்தம் பண்ணணும், அதுக்கு வந்து லேபர் வைக்கணும், லேபர் பிரச்சனை வரும். ஆனா ட்ரிப்பு போட்டோம்னாக்க செடிக்கு தேவையான ஊட்டங்கள் நாம வந்து ட்ரிப்பு மூலமாக கொடுத்துக்கலாம். செலவினங்கள் கம்மியாகும். அதிகபட்சம் போனாக்க ஒரு வருஷத்துக்கு 1 ஏக்கருக்கு 35-40,000 ரூபாய் செலவுகள் ஆகும். 60,000 ரூபாய் செலவு போனாலும் 7 லட்சம் ரூபாய்க்கு குறவு இல்லாம ஒரு வருமானத்தை பார்க்கலாங்க. பேரிச்சல பேரிச்சை வந்து நல்ல ஒரு லாபகரமான பயிரா இருக்கு. அதே நேரத்துல விவசாயிகள் எந்த பொருள் விளைஞ்சாலும் மார்க்கெட்டுக்கு தான் தூக்கிட்டு போகணும். ஆனா பேரிச்சை விவசாய விளைஞரும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து விவசாயிகிட்ட தேடிட்டு வருது. தோட்டத்திலேயே வந்து மார்க்கெட்டிங் ஆயிடுது. அது ஒரு முக்கியமான நல்ல ஒரு இதா இருக்கு.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இப்ப பேரிச்சை மரம் சாகுபடியில பல்வேறு முறைகளை வந்து மேற்கொள்றீங்க, 2 வகைகளோட பண்ணீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பராமரிப்பு முறைகள் என்பது பேரிச்சை மரம் சாகுபடியில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது, அதை எப்படி பராமரிக்கிற விதங்கள் இருக்கு, அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க சார்.
பேரிச்சை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நோய் நொடி எல்லாம் எதுவுமே வரதில்லைங்க. எந்த ஒரு நோய் இதுக்கு அட்டாக் பண்றதுல பனைமரம் மாதிரி எதுன்னு வச்சுக்கீங்களேன். ஆனால் இதுக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலி இருக்குன்னாக்க தென்னைக்கு வரக்கூடிய காண்டாமிருக வண்டும் சிகப்பு கூண்டுடைய பிரச்சனைகள் தென்னைய விட அதிகம் இதுக்கு இருக்கு. அதை வந்து நம்ம தென்னைக்கு எப்படி கட்டுப்படுத்துறோமோ அதே மாதிரி வந்து பாதுகாப்பு பண்ணி பராமரிச்சுன்னு இருக்கு. நாங்க என்ன பண்றோம்னா இயற்கை உரையில ஆரம்பத்துல செஞ்சு பார்த்தோம். நான் இருந்தாலும் இயற்கை முறையில வந்து செய்யும் போது அவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு அதுக்கு கூண் வண்டுகளை அழிக்க முடியல. அதனால ரசாயன மருந்துகள் தான் யூஸ் பண்றோம். நாம 3 மாசத்துக்கு ஒருக்கா வந்து அதுக்கு மோனோகோட்டா பாஸ் இல்ல சைபரமெத்தனின் 25 EC இந்த மாதிரி மருந்துகளை வாங்கி வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 4 ML கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறோம். அந்த பேட் ஸ்மெல்லுக்கு வர்றதில்ல. இயற்கை முறையிலன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த புகழைத்தூளு மணல் இது மிக்ஸ் பண்ணி செடியினுடைய குருத்துங்களையும் போட்டு விடலாம். அல்லது இந்த நம்ம வேப்பம் புண்ணாக்கு மணல் இது வந்து இந்த குருத்துங்கள மணல கலந்து போடலாம், கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். அதாவது பேரீச்சை பொறுத்த வரைக்கும் நோய் நொடி கிடையாது, ஒரே ஒரு பிரச்சனை இந்த வண்டு பிரச்சனை. இதுல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்துட்டாங்கனாக்க ஈஸி. அதாவது அந்த பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் தான் இருக்கும். இந்த ஸ்டெம் அந்த மரத்தினுடைய அடி பாகம் வந்துட்டு கெட்டித்தன் வந்துருச்சுன்னா இதனுடைய பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிருங்க.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இப்ப வந்து ஒவ்வொரு பழங்களோட காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பருவ காலம் என்பது ஒரு சாகுபடி முறையெல்லாம் இருக்கட்டும் சரி, அது அதனை காலங்களை பொறுத்து அமைகிறது. பேரிச்சம் பழத்தை பொறுத்த அளவில் எந்த மாதிரியான காலகட்டங்கள் நம்ம பயிரிடலாம், அதற்கான வெப்பமான சூழல் பகுதியில் தான் வரக்கூடியது பேரிச்சம் பழம் என்று குறிப்பிட்டு வார்கள். பேரிச்சம் பழங்கள் அனைவரும் வளர்க்கலாமா, அனைத்து பகுதியிலும் வளரக்கூடிய தன்மை வந்து பேரிச்சம் பழம் மரத்திற்கு இருக்கிறதா, அதை பற்றிய தகவல்களை சொல்லுங்க சார்.
அதாவது பேரிச்சை பொறுத்த வரைக்கும்ங்க இது ஒரு முரட்டு பயிர் பனைமரம் மாதிரி எல்லா சாயலுக்கும் எல்லா மண்ணுக்குமே வரும் தண்ணி. அதாவது மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இது ஒரு பாலை வளர்த்த பயிரதுக்கு தண்ணியே தேவைப்படாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அது தவறான தகவலுங்க. கண்டிப்பா வந்து தென்னை அளவுக்கு தண்ணி இதுக்கு தேவைப்படும். அரபு நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி தண்ணி விடுவோம், ஒரு நாளைக்கு 2 தரம் கூட தண்ணி விடுவோம். ஏன்னா மணலுங்கிறதுனால பூமி உள்ளார குடிச்சிருது. அந்த அளவுக்கு இது வந்து குறைஞ்சபட்சம் வந்து செவ்வல் மண்ணு வண்டல் மண்ணு இந்த மாதிரி மண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வாரத்துக்கு 2 தண்ணி ட்ரிப்பிளா 50-50 லிட்டர் தண்ணி சின்ன செடிங்களுக்கு கொடுக்க வேண்டியதா வரும். மரம் இதே பெரிய மரமா இருந்தா வாரத்துக்கு வந்து 100-100 லிட்டர் தண்ணி வந்து வாரத்துக்கு 2 தரமா பிரிச்சு கொடுக்க வேண்டியதா வரும், 3 நாளைக்கு ஒருக்கா கொடுக்க வேண்டியதாயிட்டு வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு ஊட்டம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு 1 சிறிய செடிகளுக்கு 3 மாசத்துக்கு 1 ஊட்டம் கொடுத்து வருஷத்துக்கு 4 தரம் கொடுத்து சீக்கிரம் செடியை வந்து மேலுக்கு கொண்டு வந்தோம்னா 24 மாசத்துல எல்லாம் மகசூல் எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க சில இடத்துல. அந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாங்க. குறைஞ்சது பாத்தீங்கன்னா வளர்ந்த மரத்துங்களுக்கு வருஷத்துக்கு 2 தரம் 2-3 உழவு ஓட்டணும், இயற்கை உரங்களை கொடுத்து ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணமே போட்டு கொண்டு வரலாம். இந்த கூண் ஒன்று கொண்டுதான் நம்ம வந்து இந்த ரசாயன உரத்தை பயன்படுத்துறோங்க.
ரொம்பவே சிறப்பான ஒரு புதிய தகவல்ல சொன்னீங்க. இப்ப நீர் பாசன முறை என்பது பேரிச்சம்பழக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது என்று குறிப்பிட்டீர்கள். நான் முன்பே கேட்டது போல ஒரு பேரிச்சம்பழத்திற்கான பயிர் காலகட்டங்கள் எதனை பொறுத்து அமைகிறது? அனைத்து காலங்களில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மழைக்காலங்கள்ல பெருமளவுல வந்து மழை அதிகம் பொழியக்கூடிய காலங்கள்ல அதாவது பேரிச்சம்பழம் சாகுபடி செய்யலாமா, இல்லை அதிகமான வெயில் காலங்கள் இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து பேரிச்சம்பழம் விதை விதைத்து சாகுபடி செய்யும் முறைகள் இருக்கிறதா, எந்த காலங்கள் அடிப்படையில் நீங்க பயிரிட்டு மரங்களை வளர்க்குறீங்க, அதை பற்றி தகவல்களை சொல்லுங்க சார்.
பேரிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தேன் இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் எனக்கு செடி வந்து காஸ்ட்லி செடிங்க. குறைஞ்ச ரேட்டு பாத்தீங்கன்னா 4500-4500 ரூபா வரைக்கும் செடியினுடைய ரேட் இருக்கு. அதனால நம்ம கிட்ட பொருளாதாரம் இருந்தால் பூமி நம்ம கிட்ட தயாரா இருந்துச்சுன்னா தண்ணி வசதிகள் இருந்தாக்க எந்த நேரத்திலயும் பயிரிடலாம். ஆனால் இது வந்து பூ பூக்கிற எந்த மாதிரி இடத்துல நடலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டீங்க, ரொம்ப ஒரு சந்தோஷம். முக்கியமான பாயிண்ட் அது. இது பாத்தீங்கன்னா நைட் டெம்பரேச்சர் டிசம்பர் அவர் ஜனவரியில ஜனவரி டிசம்பர்ல சொல்ல போனா மார்கழி தை மாசத்துல 20 செல்சியஸ் கீழே இருக்கணும் நைட் டெம்பரேச்சர். இரவுடைய டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 20 இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துலதான் வந்து பிப்ரவரியில பூ ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் ஆகட்டும், இந்த பக்கம் நம்மளுக்கு நாகர்கோயில் கன்னியாகுமரி இந்த மாதிரி ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 20-22-23-20 விட்டு கீழே இறங்குறதே இல்லை. அதனால ஃபிளவரிங் எல்லாம் வந்துட்டு ரொம்ப லேட்டா வரும், வராம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதான் இந்த பேரிச்ச பயிர் என்னாவே 20 செல்சியஸ்க்குள்ளார நைட் டெம்பரேச்சர் டிசம்பர் ஜனவரியில எங்க இருக்கோ அங்கெல்லாம் பயிர் செய்யலாம். அதாவது பொருளாதாரமும் தண்ணி வசதியும் பூமியை ரெடியா இருந்துச்சுனாக்க எந்த பருவத்திலயும் நடலாம் அது. ஆனா மகசூலுங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஜனவரி பிப்ரவரியில பூ பூக்கும், ஜூன் ஜூலைல பழம் அறுவடை முடிஞ்சிடும், 6 மாசம் பணம் வர மாதிரி சும்மா தான் கிடக்கும்.
ரொம்பவே சிறப்பான தகவல்களை ரொம்பவே அருமையா சொன்னீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேரிச்சம் பழங்கள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலான கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செந்நிற கலர்கள் இருக்கிறது, கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய பேரிச்சம் பழம் எல்லாம் பார்க்க முடிகிறது. அதனை பொறுத்து பேரிச்சம் பழத்தின் வகைகள்ல வந்து ரகங்களை நாம எவ்வாறு பிரித்தெடுத்து நம்ம வந்து அறிந்து கொள்வது, பேரிச்சம் பழங்களில் இருக்கக்கூடிய வகைகள் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
மக்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா கருப்பு பேரிச்சம்பழம், சிவப்பு மஞ்சள் பேரிச்சம்பழம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பேரிச்சம்பழத்துல கிட்டத்தட்ட 3000 ஜாதிக்கு மேல இருக்கு. எங்களுடைய தோட்டத்துல 34 ரகமான பேரிச்சைகள் இருக்கு. அதாவது ஒரு காலத்துல எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்ப நாங்க என்னுடைய வயசு இப்ப வந்து 67 ஆகுது. சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஓட்ட உடைச்சல் இரும்பு பித்தளை தான் பேரிச்சை வாங்கி சாப்பிட்டு இருக்கிறோம், காசு கொடுத்து வாங்கின காலங்களா இல்ல. ஆனா இன்னைக்கு குறிப்பிட்ட பிராண்டு கொடுங்கன்னு சொல்லி மக்கள் கேட்டு வாங்குற அளவுக்கு தெளிவா இருக்கிறாங்க. அத்தனை பிராண்டுகள் வந்திருக்கு, கிட்டத்தட்ட 3000 ஜாதிக்கு மேல இருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சீதோஷ நிலைக்கு நல்ல மார்க்கெட்டிங் பண்றதுக்கு மகசூல் எடுக்கிறதுக்கு தகுந்த ரகம் பரி அப்படிங்கிற ஒரு ரகமும், எலைட் அப்படிங்கிற ஒரு ரகமும், கனிஜி அப்படிங்கிற ஒரு ரகமும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் இப்ப செடிகள் நிறைய நாட்டுகள் நம்ம இறக்குமதி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது அது போட்டாலும் நம்மளுக்கு லாபகரமா இருக்கும். ஆனா ரகங்கள் நிறைய இருக்கு. ட்ரை ஃப்ரூட் வரக்கூடிய ரகங்கள் எல்லாம் கண்டிப்பா இங்க வராதுங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு உஷ்ணம் கிடையாது. காயாவே சாப்பிடக்கூடிய ரகங்கள் தான் இப்ப நாம நடவல் செய்து செடி கொடுக்கற ரகங்கள் அத்தனையுமே. இந்த பரி, கனிஜி, எலைட்டுங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா காயா சாப்பிடக்கூடியது. பழம் வந்து மரத்துல பழுத்துறைந்த ரகங்களு, பழுத்த அரபு நாடாக மரத்திலேயே ட்ரை ஆயிடும் அடிக்கிற சூட்டுக்கு அந்த வெயிலுக்கு. ஆனா நம்ம நாட்டுல என்னன்னாக்க அழுகிரும், பழம் பழுத்தால் அழுகிரும். ஏன்னா அந்த அளவுக்கு உஷ்ணம் இல்லைங்க. அதனால காயா சாப்பிடக்கூடிய ரகங்களை தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம்.
ஒவ்வொரு பயிரையும் பொறுத்தவரையில முன்கூட்டியே குறிப்பிட்டது போல அதிகமான பாதிப்புகள் இல்லை என்று குறிப்பிட்டீர்கள். இதுல அறுவடை காலம் என்பது மகசூல் அளவில், அதாவது வியாபாரத்தின் உற்பத்தி அளவுல மக்கள் வந்து எந்த அளவுக்கு பேரிச்சம்பழத்தை விரும்புகிறார்கள், வியாபார ரீதியாக பேரிச்சம்பழத்தின் சாகுபடி என்பது வளர்ச்சி அடைந்திருக்கிறதா, அந்த வியாபார யுக்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கய்யா.
அதாவது 1996 நாங்க முதல் மகசூல் எடுக்கும் போது இது என்ன காயின்றே மக்களுக்கு தெரியாம இருந்தது. ஏன்னா இப்ப இன்னைக்கு தொலைதொடர்பு நம்மளுக்கு வந்து வெளிநாடுகள்ல இருந்து வந்து வந்த பழங்கள்லாம் பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்டா தான் வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி காய்கள் வந்து இந்த மக்கள் இங்க இந்த பக்கம் யாருமே பார்த்ததே இல்லை. அப்ப நம்ம புதுசா விளையும் போது இந்த காய் என்ன ஈச்சங்காயா, இது என்ன இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு கேட்ட காலங்கள்லாம் இருந்ததுங்க. இன்னைக்கு வந்து மக்கள் நல்லா தெளிவாயிட்டாங்க. இன்னைக்கு சின்ன சின்ன கிராமங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுவண்டி போட்டுட்டு இந்த காய்கள் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. காய்கள் வந்து குவாலிட்டி வாரியா இருக்கு. எங்களுடைய தோட்டத்துல 1 கிலோ ₹600 போகக்கூடிய ரகங்களும் இருக்கு. பரிங்கிற ரகம் பாத்தீங்கன்னா ₹150 கொடுக்கறோம், கனிஜி ₹200 கொடுக்கறோம், எலைட்டுங்கிறது ₹500 கொடுக்கறோம், 100 ஒரு வெரைட்டி இருக்கு அது வந்து ₹600 கொடுக்கறோம். மக்களே பணத்தை பார்க்கலாம், அதனுடைய ருசித்தன்மையும் அதனுடைய இதையும் பார்த்துதான் வாங்கிட்டு போறாங்க. இப்ப ஓரளவுக்கு வந்து நல்ல தெளிவா வந்து மக்கள் வந்து இந்த பணத்தை வாங்கி சாப்பிடணுங்கிற வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. மார்க்கெட்டிங் ரொம்பவும் நல்லா இருக்கு. லோக்கல்லயும் நல்லா இருக்கு, வெளியிலயும் போயிட்டு இருக்கு. அல்ல இந்த பேரிச்சை என்ன பாத்தீங்கன்னா இதனுடைய செடிகள் வந்துட்டு வெளிநாடுகள்ல இருந்து வர்றதுனால இதனுடைய ஆய்வுக்கூடங்கள் எல்லாம் எல்லாமே வெளிநாட்டுல இருக்கிறதுனால அங்கிருந்து இறக்குமதி பண்ணி கொடுக்கும் போது செடி காஸ்ட்லி ஆகுதுங்க. அரசாங்கம் கூட ஒரு குறைந்த லெவல்ல கொடுக்குது, அங்க ஹார்டிகல்ச்சர்ல சேர்த்திருக்கிறாங்கன்றதே சந்தோஷப்படக்கூடிய ஒரு செய்தி. ஏன்னா அதன் மூலியமா அவங்களுக்கு வங்கிகள்ல வந்து கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் விவசாயிகளுக்கு இருக்கு. இது என்ன வந்துட்டுங்க பேரிச்ச விவசாயம் வந்துட்டு அது எல்லா பொருளாதாரங்கள் இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். ஏன்னா ஒரு செடியினுடைய ரேட்டே 4000 ₹4500 அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா 10 செடி ஒரு விவசாயி வாங்கி நட்டு முடிக்கிறதுக்கு ₹50,000 ஆயிடும். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல 10 ஏக்கர் பூமி வச்சிருந்தாலும் 10 செடி வாங்கி வைக்கிறதுக்கான ஒரு பொருளாதார விவசாயிகிட்ட ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இது பொருளாதாரம் இருக்கிற விவசாயிகள் தான் வைக்கிறாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னாக்க நீங்க பெரிய லெவல்ல ஏக்கர் கணக்கு வைக்க தேவையில்ல, ஒரு 10 செண்ட்ல 10 செடி வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய வயதான காலத்துல ஒரு பென்ஷன் மாதிரி கண்டிப்பா இது நல்லா கொடுக்கும். வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் குறவு இல்லாம வருமானத்துக்கு கொடுக்கும். 10 செடி வளர்த்துட்டு வந்தாக்க 10 செடி வளர்க்கும் போது அந்த அவர் எந்த லேபரையும் தேட தேவையில்ல, அவங்களே பாத்துக்கலாம், பராமரிச்சுக்கலாம், செலவினங்கள் இருக்காது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருந்தால் விவசாயிகளோ இல்ல நல்ல ஜாப்ல இருக்கிறவங்களும் ஒரு 10 செண்ட் இடம் இருந்தாலும் 10 செடி வாங்கி வச்சாலும் அவங்களுக்கு லாபகரமா இருக்கும். பிற்காலத்துக்கு அவங்களுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி உதவும். இது
நிச்சயமாக ரொம்பவே பயனுள்ள தகவல்கள், மக்களுக்கு அறிய வேண்டிய சுவாரஸ்யமான தகவல்களை சொன்னீங்க. பேரிச்சம்பழங்கள் பெருவாரம் எந்த அளவுக்கு உணவு முறைகளிலே பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவதால் இருக்கக்கூடிய பயன்கள் பற்றிய உங்களுடைய அனுபவம் சார்ந்த தகவல்களை சொல்லுங்க ஐயா.
இல்ல பேரிச்சல வந்து பல விதமான சத்துக்கள் இருக்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சத்துக்கள் இன்னும் கூடுதலாக வந்து மதிப்பு கூட்டு பொருள்கள்லாம் நாங்க வந்து எங்களுடைய ஊர்ல ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கிறோம். என்னுடைய மகனுக்கு வந்து ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி படிக்க வச்சிருக்கிற இதுக்காகவே இவங்க பாத்தீங்கன்னா வந்து லெமன் டேட்ஸ், ஆரஞ்சு டேட்ஸ், பாதாம் டேட்ஸ், பிஸ்தா டேட்ஸ், முந்திரி டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான மசாலா டேட்ஸ், டேட்ஸ் சிரப் இதெல்லாமே நாங்க இங்கேயே தயார் பண்றோம். தயார் பண்ணி இந்தியா மொத்தமும் இங்க இருந்து போயிட்டு இருக்குங்க. சாலியா டேட்ஸ்ங்கிற பேர்ல அதாவது வந்து இதுல நல்ல பலன்கள் இருக்கு. அதாவது சத்துள்ள பொருள் வந்து பேரிச்சல, அந்த சத்துள்ள பொருளும் இதுல வந்து ஆட் பண்ணி மதிப்பு கூட்டு பொருளாகவும் கொடுத்துட்டு இருக்கோம். நல்லதா இருக்கும்.
ரொம்பவே சிறப்பான கருத்துக்களை இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் பேரிச்சம்பழம் சாகுபடி குறித்தும், பேரிச்சம்பழ விதைகளாக இருக்கட்டும், பழங்கள் பற்றியும், பராமரிப்பு பற்றிய பல்வேறு பயனுள்ள தகவல்களை வழங்கிய சாலியா பேரிச்சை தோட்டத்தின் நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு எஸ் நிஜாமுதீன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா.
நன்றி.
நேர்களே, இதுவரை பேரிச்சம்பழம் சாகுபடி முறைகளும் பராமரிப்பும் குறித்து தர்மபுரி மாவட்டம் அரியக்குளம் சாலி அப்டேட்ஸ் நிறுவனர் திரு எஸ் நிஜாமுதீன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.